நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் மதுரை சரஸ்வதி நாராயணன் கல்லூரி இஸ்ரோ IIRS தொடர்பு திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் கிராமப்புற உயிரி தொழில்நுட்ப மைய இயக்குனர், தாவரவியல் ஆராய்ச்சி துறையின் முன்னாள் டீன் ஆராய்ச்சியாளர் திரு டாக்டர் கே சுரேஷ் அவர்கள் ராம்சார் தலங்கள் குறித்து நமக்கு பல்வேறு விதமான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்திருக்கின்றார். இவருடன் இணைந்து உரையாடுவது நமது புதுகை பண்பலையின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்கள். வாங்க நேர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.
புதுகை பண்பலை நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய இயற்கை சுற்றுச்சூழல்ல ஈரநிலங்கள், காடுகள், வனப்பகுதிகளை பாதுகாக்கிறது குறித்து நிறைய சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தொடர்ச்சியை நமக்கு வலியுறுத்திட்டே வர்றாங்க. இந்த ராம்சார் நிலங்கள், அதையும் பாதுகாக்கணும் அப்படிங்கறத குறித்து நமக்கு நிறைய ஆர்வலர்கள் நம்மகிட்ட தொடர்ச்சியா வலியுறுத்திட்டே வர்றாங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில மதுரை சரஸ்வதி நாராயணன் கல்லூரியினுடைய பேராசிரியர் சுரேஷ் ஐயா அவர்கள் நமக்கு பல்வேறு அரிய கருத்துக்களை வழங்க நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் ஐயா, உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் நம்முடைய புதுகை பண்பு நேயர்களுக்காக செஞ்சுக்கோங்க ஐயா.
நான் பேராசிரியர் சுரேஷ், மதுரையில் உள்ள சரஸ்வதி நாராயணன் கல்லூரியில தாவரவியல் துறையில பேராசிரியர் பணியாற்றுறேன். அடிஷனலா வந்து நான் ரூரல் பயோடெக்னாலஜி டைரக்டரா இருக்கேன். இஸ்ரோ சென்டரோட அவுட்ரீச் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டராகவும் இருக்கேன். ஃபார்மர் டீனாவும் நான் என்னுடைய கல்லூரியில வேலை பார்த்திருக்கேன். இந்த வாய்ப்பை வழங்கிய புதுகை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன்.
ஐயா, இப்ப இந்த ராம்சார் தலம் அப்படிங்கறத குறித்து இன்னைக்கு பரவலா நிறைய பத்திரிகைகள்ல, வானொலியில, சமூக வலைதளங்கள்ல இந்த தொடர்ச்சியா இந்த வார்த்தையை நம்ம கேட்டிருப்போம். ராம்சார் தலம் அப்படின்னா என்ன?
சர்வதேச அளவுல வந்து ஈரநிலங்களை வந்து காக்குறதுக்கு ஐக்கிய நாடு சபையில வந்து 1975 பிப்ரவரி 2 ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. அந்த தீர்மானத்தின் அடிப்படையில இந்த ராம்சார் உடன்படிக்கை என்ற உடன்படிக்கை வந்து பாத்தீங்கன்னா இந்த ராம்சார் கன்வென்ஷன் சொல்லுவோம். அந்த ஒப்பந்தம் வந்து டிசம்பர் 21 1975 முதல் நடைமுறைக்கு வந்தது. ஈவன் இது தொடங்கப்பட்டது வந்து 1971 தொடங்கப்பட்டாலும் நடைமுறைக்கு வந்தது வந்து டிசம்பர் 21 1975 முறை நடைமுறைக்கு வந்தது. இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த உடன்படிக்கையானது ஈரான் நாட்டில் உள்ள ராம்சார் என்ற இடத்துல ஏற்படுத்தப்பட்டதுனால இதை வந்து ராம்சார் உடன்படிக்கை என்று சொல்றாங்க. 2002 வரையில வந்து சுமார் 135 வந்து இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டுட்டாங்க. இப்ப வந்து உலகம் முழுக்க ஒரு 1200 இந்த ஈரநில பகுதிகள் வந்து சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்ததாக அடையாளம் காணப்பட்டு ராம்சார் ஒப்பந்தத்தின் அடிப்படையில பாதுகாக்கப்படுகின்றன. இதனால கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ஹெக்டேர் லேண்ட் பரப்பளவு வந்து சதுப்பு நில காடுகள் வந்து பாதுகாக்கப்பட்டு வருகின்றன.
சார், இப்ப இந்த ஈரநிலம் அப்படின்னு சொன்னீங்க, ஈரநிலம் அப்படின்னா என்ன, அதனுடைய அமைப்பு, இதையே ஈரநிலங்களுக்கு இன்னொரு பகுதிய ராம்சார் தலங்கள் அப்படின்னு சொன்னோம் அப்படிங்கறதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. ஈரநிலம் அப்படின்னா என்ன, அதனுடைய அமைப்பு, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
ஈரநிலம் என்பது வந்து இந்த சதுப்பு நிலங்கள் சொல்லுவாங்க, சதுப்பு நிலம் கூட சொல்லலாம். இது வந்து இந்த ஈரநிலமோ இல்ல சதுப்பு நிலங்கன்றது வந்து பாத்தீங்கன்னா ஏரிகள், ஆறுகள், சதுப்பு நிலங்கள், இல்லாட்டி காங்கிரீட் இல்லாத அந்த வடிகால் போன்ற அனைத்து வகையான நீர்நிலைகளையுமே வந்து ஈரநிலம் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த ஈரநிலத்தை வந்து தேவையான மாநாடு வந்து கையெழுத்திட்டப்பட இடம் வந்து ஈரான்ல உள்ள ராம்சார் நகரம் என்பதா இதை வந்து ராம்சார் தலங்கள் என்று கூறுறோம்.
சார், இப்ப இந்த ஈரநிலத்தை பாதுகாக்கிற பொழுது தமிழ்நாட்டிலையும் நிறைய ஈரநில பகுதிகள் இருக்கு. இதுக்காக தமிழ்நாடு ஈரநில இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தி இதை நம்ம செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த தமிழ்நாடு ஈரநில இயக்கம் அப்படின்னா என்ன, இது ஏன் ஏற்படுத்தப்பட்டது, இந்த அமைப்பினுடைய பணிகள் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார்.
தமிழ்நாடு மாநில ஈரநில ஆணையம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா 1995 வந்து நம்ம தமிழக அரசால் தொடங்கப்பட்டது. இது வந்து தமிழ்நாடு ஸ்டேட் வெட்லேண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய முக்கியமான நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈரநிலங்களை பாதுகாக்கிறது, மேம்படுத்துறது மற்றும் நிலையான முறையில பயன்படுத்துதல் ஆகும். முக்கியமா அந்த தமிழ்நாடு ஈரநில இயக்கத்தினுடைய முக்கியமான செயல்பாடுகள் என்னென்னு சொல்ல வரணும்னா, இந்த ஈரநிலங்களை வரைபடம் மூலமா அடையாளம் காமிக்கிறது, அடுத்து ஈரநிலங்களின் தற்போதைய நிலை என்ன மற்றும் எதிர்காலத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம திட்டமிடுறது, அடுத்து ஈரநிலங்களை மேம்படுத்துறது சம்பந்தமாகவும், அதுக்கான ஈரநிலங்களை பாதுகாப்பதற்கான திட்டங்களை வகுக்கிறதும், அடுத்து நீர ஈரநிலங்களை குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்துறது ரிலேட்டடா பண்றதும், அடுத்து ஈரநிலங்கள் தொடர்பான சர்வதேச விதிமுறைகளை பின்பற்றது சம்பந்தமா முக்கியமான செயல்பாடுகளா அந்த தமிழ்நாடு ஈரநில இயக்கம் கொண்டிருக்கு.
சார், இப்ப இந்தியாவுல இருக்கக்கூடிய ஈரநிலங்கள் அதனுடைய அளவு மற்றும் எண்ணிக்கை எந்த அளவுக்கு இருக்குது, அதுல குறிப்பிடத்தக்கது அப்படின்னு நம்ம எந்தெந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய ஈரநிலங்களை நம்ம சொல்லலாம், ஏன் அவை முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
2025 நிலவரப்படி இந்தியாவில வந்து கிட்டத்தட்ட ஒரு 89 ராம்சார் தலங்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவிலே வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஈவன் சவுத் ஏசியன் நேஷன்லயே இந்தியாவிலேயே அதிகமான ஈரநிலங்கள் இருக்கிறது, ராம்சார் சைட்டுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ராம்சார் சைட்டை பொறுத்த அளவுக்கு உத்தரப்பிரதேசத்துல வந்து மெயினா ரொம்ப முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா இந்த கௌதம புத்ரா மற்றும் அஸ்ஸாம்ல வந்து ராம்சி சிராய் அப்படின்ற ராம்சார் தலங்கள், மத்திய பிரதேசத்துல வந்து சிங்கினி பஹினி மற்றும் உத்தரகாண்ட்ல வந்து நைனிட்லா மற்றும் ராஜஸ்தான்ல வந்து சின்சி ஹோண்டா கோவாலாலா தேசிய பூங்கா மற்றும் நம்ம தமிழ்நாடை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிச்சாவரம் பள்ளிக்கரணை சித்திரங்குடி சுசீந்திரம் தேனூர் சதுப்பிள வளம் கன்னியாகுமரியில உள்ள வடுவூர் பறவை சரணாலயம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதா கருதப்படுறாங்க. போன்ற இந்தியாவில ரொம்ப முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு ராம்சார் சைட்டுகளா இருக்குனாங்க. இவங்களுடைய முக்கியமான பணிகள் என்னன்னா, இது வந்து பல்லுயிர் பாதுகாப்புலையும் காலநிலை ஒழுங்குமுறையிலையும் வெள்ளக்கட்டுப்பாடு நீர் சுத்திகரிப்பு மற்றும் சுற்றுலா மற்றும் பொழுதுபோக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ராம்சார் தலங்களா இந்தியாவில இதெல்லாம் முக்கியமான தலங்களா இருக்கிறது.
சார், இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடியது போலவே தமிழகத்துல அமைய பெற்றுள்ள இந்த ராம்சார் தலங்கள்லாம் எவை, அவையெல்லாம் எங்க இருக்கு, இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ராம்சார் தலங்கள் எதனுடைய அடிப்படையில இவை ராம்சார் தலங்கள் அப்படின்னு தேர்வு செய்யப்பட்டாங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
இந்தியாவில வந்து நான் சொன்னது போல ஒரு 89 ராம்சார் தலங்கள் 2005 வரைக்கும் நம்ம தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இந்த ராம்சார் தலங்கள்ல வந்து தமிழ்நாட்டுல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 2025 படி 20 ராம்சார் தலங்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. எதை வச்சு இதை பிரிக்கிறாங்கன்னா, அங்க உள்ள பல்லுயிரி பெருக்கம் ரொம்ப பயோடைவர்சிட்டி ரிச்னஸ் வச்சு இந்த தலங்களை வந்து அதிகமா பிரிச்சிருக்காங்க. ஈவன் இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாட்டுலதே அதிகமான ராம்சார் தலங்கள் இருக்கிறது, அது நம்ம ஒரு தமிழரா பெருமைப்படக்கூடிய விஷயங்கள். மெயினா வந்து இந்தியாவில என்னென்ன ராம்சார் தலங்கள் இருக்கு, தமிழ்நாட்டுல என்னென்ன ராம்சார் தலங்கள் இருக்குன்னா, சித்திரக்குடி பறவை பறவைகள் சரணாலயம் இருக்கு, மன்னார் வளைகுடா தேசிய கடல்சார் உயிரியல் பூங்கா இருக்கு, காஞ்சிரங்குளம் பறவைகள் சரணாலயம் இருக்கு, கரிக்கிளி பறவைகள் சரணாலயம் இருக்கு, கூந்தங்குளம் பறவைகள் காப்பகம் இருக்கு, பள்ளிக்கரணை சதுப்பு நில சரணாலயம் இருக்கு, அடுத்து பிச்சாவரம் மேங்க்ரூவ் ஃபாரஸ்டும் ராம்சார் சைட்ல வருது, கோடியக்கரை காட்டுயிர் உயிரிடம் ராம்சார் சைட்டு, அது சுசீந்திரம் தேரூர் பறவைகள் சரணாலயம், உதய மார்த்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயம், வடுவூர் பறவைகள் சரணாலயம், வெள்ளோடு பறவைகள் சரணாலயம், வேம்பனூர் சதுப்பு நில காடுகள், அடுத்து வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம், கரைவெட்டி பறவைகள் சரணாலயம், லாங்கூட் சோலை காப்பு காடுகள் ஊட்டி நீலகிரி மாவட்டத்தில் இருக்கு, அடுத்து நஞ்சராயன் பறவைகள் காப்பகம், கழுவேலி பறவைகள் காப்பகம், தேர்தக்கல் பறவைகள் சரணாலயம், சங்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம், நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் ஒரு 20 ராம்சார் சைட்டுகள் இருக்கு. இது நம்ம ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம் சார்.
இப்ப நம்ம இந்த ஈரநிலம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த ஈரநிலங்கள்ல இருக்கக்கூடிய தாவரங்கள் மற்றும் விலங்குகளுடைய வாழ்க்கை முறை என்ன, இந்த ஈரநில தாவரங்கள் அப்படின்றப்ப பொதுவா தாவரங்கள் நம்ம எல்லாருடைய நிலப்பகுதியிலும் இருக்கும், வனப்பகுதிகள் எல்லாத்திலுமே விலங்குகள் இருக்கும், இந்த ராம்சார் தலங்கள்ல இருக்கக்கூடிய ஈரநில தாவரங்கள் விலங்குகள் அதனுடைய வாழ்க்கை முறை என்ன, பொதுவான சாதாரண காடுகள்ல வனப்பகுதியில் இருக்கக்கூடிய விலங்குகளும் இந்த ராம்சார் தலங்கள்ல இருக்கக்கூடிய விலங்குகளும் எந்த அளவுல வேறுபடுது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார்.
முக்கியமான க்வெஸ்சன் கேட்டுங்க சார். அதாவது ஈரநிலத்துல இருக்க தாவரங்களுக்கும் விலங்குகளும் ரொம்ப அதிக பன்முகத்தன்மை வாய்ந்த ரொம்ப பயோடைவர்சிட்டி ரிச்னஸ் சொல்லுவோம் அறிவியல் சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்லுவோம், பயோடைவர்சிட்டி ரிச்னஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வெட்லாண்ட் ஃபுளோரா அப்படின்னு சொல்லுவாங்க, வெட்லாண்ட் ஃபுளோரா அந்த வெட்லாண்ட் ஃபானா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஈரநிலத்துகள்ல வந்து பாத்தீங்கன்னா சார், நிறைய அரிய வகை தாவரங்கள் அதிகமா இருக்கும், நிறைய அழிஞ்சுக்கிட்டு வர்ற எண்டேஞ்சர் எண்டமிக் வல்னரபிள் திரட்டன் இப்படி நிறைய கேட்டகரியில உள்ள அந்த ஐயூசியன் ரெட் லிஸ்ட் கேட்டகரியில வரக்கூடிய நிறைய பிளான்ட்களும் அனிமல்ஸ் வகைகளும் இந்த ஈரநிலத்துலதே சார் அதிகமா இருக்கும். நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இங்க நம்ம தமிழ்நாடை பொறுத்த அளவுக்கு இந்த பிச்சாவரத்துல வந்து பாத்தீங்கன்னா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்ல வந்து ரைசோபோரா ஏபிகுலேட்டான்ற பிளான்ட் இருக்கு, ரைசோபோரா அண்ணாமலை அந்த ஒரு பிளான்ட்கள்லாம் இருக்கு, அடுத்து சூரிய ரோபஸ்டா அப்படின்ற ஒரு பிளான்ட், டெர்மினேலியா டொமண்டோசா, அடுத்து டால்பர்ஜியா சிஷு அப்படின்ற பிளான்ட்கள், தாவரங்கள்லாம் பெரிய பெரிய தாவரங்கள், பெரிய தாவரங்களும் சரி சின்ன ஹெர்பஸ் ரப்பர் சொல்லுவோம் ட்ரீ ஸ்பீஸ் நிறைய அதுகளுக்கு வாழிடங்களா இந்த ஈர நிலங்கள் உதவு சார். அனிமல்ஸ பொறுத்த அளவுக்கு சார் இந்த உப்பு நீர் முதல கடல் ஆமைகள், நீர்வழி பறவைகள் எஸ்பெஷலி மைக்ரேட்டரி பேர்ட்ஸ், வலசை பறவைகள் என்ற வலசை பறவைகளுக்கு இந்த நீர்நிலைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராம்சர் சைட்ஸ் ரொம்ப புகலிடமா இது பண்ண, கிட்டத்தட்ட பறவைகள் மீன்கள் பாலூட்டிகள் கிட்டத்தட்ட ஒரு 151 வெளிநாட்டு பறவைகள் வந்து போறதுக்கு இந்த ராம்சர் சைட் முக்கியமானதா இருக்கு. நம்ம இந்தியாவை பொறுத்த அளவுக்கு ஒரு 77 பட்டாம்பூச்சிகள் வாழ்றதுக்கும், ஒரு 21 இனங்களான ஊர்வன, ஒரு 133 பறவை இனங்கள், பாலூட்டிகள் நிறைய பாலூட்டிகளுக்கும் இந்த ஈரநிலங்கள் வந்து முக்கியமான வாழ்விடங்களா இது பண்ணுது சார். முக்கியமான அழிந்து போற தாவரங்களும் அழிந்து போற அனிமல்ஸுமே இந்த ஈரநிலங்கள்ல தான் இருக்கும். ஈவன் முக்கியமான மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகாலான்னு சொல்லி சொல்லுவாங்க, அதே வந்து ஒரு 22,000 கிலோமீட்டர் பறந்த பறவைகள், வேர்ல்ட் ரெக்கார்ட் படிச்ச அந்த பறவைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈரநிலத்திலே இருக்கு. நம்ம நிறைய மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் லைக் ஆர்டிக் டர்ன், டன்லின், அடுத்து கிரேட்டர் ஷியர் வாட்டர், அடுத்து ஒயிட்ஸ்டெக் செங்கால் நாரை, இப்படி நிறைய பறவைகளுக்கும் வலசை பறவைகளுக்கெல்லாம் இந்த ராம்சர் தலங்கள் தான் வந்து வாழிடங்களா இருக்கு சார், வாழிடங்களா இருக்கு.
இந்தியா தமிழகம் இருக்கக்கூடிய விலங்குகளுடைய சரணாலயங்களா இருக்கட்டும், பறவைகளுடைய சரணாலயங்களா இருக்கட்டும், பெரும்பாலும் இந்த ராம்சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரநில பகுதிகளிலேயே இந்த சரணாலயங்கள் அமையப்பட்டிருக்கு. ஏன் இந்த இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு இந்த இடங்கள்ல அந்த சரணாலயங்களை வந்து அமைச்சாங்க, அதுக்குன்னு சிறப்பு காரணங்கள் ஏதாவது இருக்கா சார்?
கட்டாயம் சிறப்பு காரணங்கள் இருக்கு சார். என்னன்னா இந்த ஈரநிலங்கள்ல வந்து உயிரினங்கள் பறவைகளும் சரி தாவரங்களும் சரி விலங்குகளும் சரி வாழ்வதற்கான தகவமைப்புகள் நல்லா இருக்கும். நியூட்ரியன்ட் சைக்கிள்ல இருந்து எல்லாமே வந்து ஒரு ஒரு விலங்குகள் வந்து ஈஸியா இல்ல மைக்ரேட்டரி பேர்டு வந்து ஈஸியா இனப்பெருக்கம் பண்றதுக்கு சில பேர்டுகள்லாம் வந்து ஆர்டிக் ரீஜன்ல அண்டார்டிக் ரீஜன் வந்து இனப்பெருக்கம் செஞ்சுட்டு போவோம், கண்டை விட்டு கண்டை வந்து இனப்பெருக்கம் செஞ்சுட்டு போவோம். அதுக்கான தகவமைப்புகள் எல்லாமே இந்த ஈர நிலங்கள்ல தான் இருக்கு சார். நாட் ஓன்லி பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாத்துக்குமே சரி, அதுவும் போல அந்த சில மேங்க்ரூவ் தாவரங்கள் மைக்ரோஃபிளோரா இப்படி பெரிய பெரிய ட்ரீ ஸ்பீசிஸ் எல்லாமே வந்து வாழுவதற்கு ஏற்ற தகவமைப்பு இந்த ஈரநில காடுகள்ல இருக்கிறதுனால இதை ஸ்பெஷலா கன்சிடர் பண்றாங்க சார். இதுல தான் அதிகமா வாழக்கூடிய ஒரு தன்மை இருக்குன்ற காரணத்தினால இதா நிறைய பிளான்ட்களும் சரி அனிமல் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து நம்ம சுந்தர்பன்ஸ் சொல்லுவோம், சுந்தர்பன்ஸ் வெஸ்ட் பெங்கால்ல இருக்க சுந்தர்பன் காடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா பெங்கால் டைகர் அங்க அதிகமா இருக்கும். நீங்க போய் பாத்தீங்கன்னா கூட தெரியும் அங்க பெங்கால் டைகர் அதிகமா, அது வாழ்றதுக்கான ஒரு ஸ்பெசிபிக்கான பிளேஸ் அந்த சுந்தர்பன் காடுகளை சொல்லுவாங்க சார். அப்படி அப்படி ஸ்பீசி ஸ்பெசிபிக்கா வந்து இந்த ஈரநில காடுகள் சிறந்தவையா செயல்படுது சார்.
சார் இப்ப இந்தியா தவிர பிற நாடுகள்ல எந்தெந்த இடங்கள்லாம் இந்த ஈரநிலங்கள் வந்து உலக அளவுல காணப்படுது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதை பத்தி கருத்துக்கள் சார்?
சார் உலகம் முழுவதும் வந்து நம்ம முதல் சொன்னது போல 1000க்கு மேற்பட்ட சதுப்பு நில காடுகள் இருக்கு சார். நிறைய காடுகள் ஈவன் அமேசான்ல இருந்து நிறைய இடங்கள்ல வந்து சதுப்பு நில காடுகள் இருக்கு. 1200க்கு மேற்பட்ட சதுப்பு நில காடுகள் வந்து சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்ததாக அடையாளம் காட்டப்பட்டிருக்கு சார். அது அந்த காடுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ஹெக்டேர் பரப்பளவுக்கு சதுப்பு நிலங்களை வந்து பாதுகாக்கப்பட்டு நிறைய நாடுகள் நான் சொன்னது போல கிட்டத்தட்ட ஒரு 135 நாடுகளுக்கு மேல இந்த ட்ரீட்டிக்கு முன்னாடி இந்த உடன்படிக்கையில கையெழுத்திட்டு சதுப்பு நிலங்களை வந்து பாதுகாக்கப்பட்டு வருது சார்.
காடுகள் பராமரிக்கணும், மரம் வளர்க்கணும் அப்படிங்கறத பத்தி தான், இயற்கையை பாதுகாக்கணும் அப்படிங்கறத குறித்து நம்ம நிறைய விழிப்புணர்வு கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஈரநிலங்கத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து இன்னைக்கு உலக அளவுல உலக நாடுகள்ல எந்த அளவுக்கு இந்த கருத்து இந்த விழிப்புணர்வு இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு சார்?
சார் வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா சார் ஈரநிலங்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் வந்து இப்ப நம்ம நாட்டுல வந்து ரொம்ப அதிகமாயிப்போச்சு சார். அதிகமா ஏன்னா உங்களுக்கு தெரியும் ராம்சார் தலங்கள்லதே அதிகமான பயோடைவர்சிட்டி ரிச்னஸ் இருக்கு அப்படின்னு உலகம் எல்லாமே நம்ம அறிஞ்சிட்டோம் சார். இப்ப இருக்கிற இந்த காலநிலை மாற்றத்தினாலையும் சரி, இந்த தொழிற்சாலை அதிகரிப்பு, கழிமுகங்கள் மூடி இருக்கிறது, மணல் கொள்ளை, ஆறு ஏரி நீர் இறால் தொழிற்சாலைகள், தனியார் கப்பல் தருது, இப்படி நிறைய அதிகள வந்து பாத்தீங்கன்னா அந்த ராம்சார் தலங்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அதிகமா அங்கதான் தாவரங்களும் விலங்குகளும் அனிமல்ஸ் எல்லாமே இந்த பல்லுயிரி பெருக்கம் அதிகமா இருக்கிற இந்த இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு சார். பாதிக்கப்பட்டிருக்க இந்த இடத்துல எல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் பாதுகாக்க வேண்டிய ஒரு அவசியத்துல இருக்கும் சார். ஏன்னா அதிகமான ரிசர்ச் வந்தது இல்ல இருக்காது, இருந்தா மட்டுமே வேர்ல்டு வந்து கரெக்டா ரன் ஆகும். அதனால பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம் சார்.
கூட்டியே சொன்னது கூட காடுகளை பராமரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து பொதுவா இருந்தது. இன்னைக்கு இந்த நீங்க சொல்றது போல இந்த பல்வேறு பாதுகாப்பு குறிப்பா ராம்சார் தலங்களை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற கருத்து இன்றைய காலகட்டத்துல தான் அதிகமா பொதுமக்கள்கிட்டையும் சரி சுற்றுச்சூழல்கள் தொடர்ச்சியை வலியுறுத்துறாங்க. ஆனா ஆரம்ப காலகட்டத்துல ஒரு காடுகளை வந்து பராமரிக்கணும், மரங்களை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா இன்றைய காலகட்டத்துல ராம்சார் நிலங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து அதிகமா சமூக வலைத்தளங்களா இருக்கட்டும், பத்திரிகைகள், வானொலி தொலைக்காட்சிகள், இந்த கருத்து அதிகமா பொதுமக்களை போய் சென்றடைகிறது. இன்றைய காலகட்டத்துல அதை பற்றி பேசப்படக்கூடியதின் தேவை ஏன் சார் இப்ப இருக்கு?
சார் இப்ப வந்து நம்ம இன் ஓல்டன் பீரியட்ல நம்ம ஒரு 4 or 5 decades முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம we were all natural lovers சார். இயற்கையை நம்ம சார்ந்து வாழ்ந்தோம், எல்லாமே இயற்கையோட சேர்ந்து வாழ்ந்தோம். நம்ம இயற்கையை எந்த விதத்திலையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணல, இயற்கை அது பேசாம இருந்துகிட்டே இருந்துச்சு சார். பிஃபோர் 1972 முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஆக்ட் எல்லாம் வர்றதுக்கு முன்பாக நம்ம இயற்கையோட ஈவன் ஈஸியா ஃப்ரீயா ஹன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஹன் பண்ணிட்டு இருந்தாலும் பயோடிவர்சிட்டி வந்து பாதிக்கப்படலாம் இல்ல, ஏன்னா இயற்கையை சார்ந்ததே நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம் சார். முன்னாடி இருக்கிற நம்ம முன்னோர்கள் ஆன்செஸ்டர்கள்லாம் வந்து ஒரு நம்ம அந்த அக்ரோரியன் கம்யூனிட்டியா வர்றதுக்கு முன்பாக விவசாயம் சார்ந்த தொழிலை நம்ம மனித குலம் ஏற்றுக்கொள்றதுக்கு முன்பாக நம்ம நாடோடிகள்லாம் இருக்கிறப்ப காட்டுக்குள்ள போய் ஈவன் ஒரு சின்ன கருணை கிழங்க தோட்டினா கூட ஒரு 10 கிழங்கு இருந்துச்சுன்னா ஒரு 8 கிழங்கு எடுத்துட்டு 2 கிழங்கு வச்சுட்டு வந்துடுவோம் சார், வச்சுட்டு வந்துடுவோம். அப்ப நம்ம இயற்கையோட இயற்கையா ஒன்று, ஏன்னா அடுத்த ஜெனரேஷனுக்கு நமக்கு வேணும், அடுத்து நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னது போல ரொம்ப காலநிலை மாற்றம், இண்டஸ்ட்ரீஸ் ஃபுல்லாமே ரொம்ப ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய போல ஆறு ஏரி எல்லாமே ரொம்ப பொலூட்டட் ஆகி போச்சு. ஏன்னா டியூ டு மாடர்னைசேஷன் அர்பனைசேஷன் கான்செப்ட்ல நம்ம இந்த ரீசென்ட் டேஸ்ல ரொம்ப ஒரு 40 வருஷத்துக்குள்ள ரொம்ப அதிகமா போனதுனால நம்ம பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. ஆனா நம்ம முன்னோர்கள் அப்படியெல்லாம் இல்ல சார், இயற்கையோட இயற்கையாவே ஒன்றி இருந்து நம்ம இயற்கையை டிஸ்டர்ப் பண்ணாம வாழ்ந்தோம். அதனால அப்ப அந்த தேவை இல்ல, இப்ப இந்த தேவை வந்திருக்கு சார்.
சார் இப்ப இந்த ஆய்வு துறையில குறிப்பா தாவரங்களுடைய ஆய்வு, தாவரங்களை பத்தின உயர்கல்வியில குறிப்பா இந்த ராம்சார் தலங்களை பத்தின உயர்கல்வி ஆய்வுகள் இன்னைக்கு எந்த அளவுல இருக்குது, அதை குறித்து ஆராய்ச்சி போக்குகள், அதனுடைய ஆராய்ச்சி முடிவுகள் நமக்கு எதை பத்தின ஒரு கருத்துக்களை வலியுறுத்துது சார்?
சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு 12 ஆராய்ச்சி மாணவர்கள் வந்து அவங்களுடைய ஆராய்ச்சி பணி பிஎஸ்டி வந்து முடிச்சிருக்காங்க சார். முடிச்சவங்க எல்லாருமே நான் மோஸ்ட்லி நான் இந்த ரிலேட்டடான டாபிக் அல்லது கன்சர்வேஷன் பாதுகாப்பு, இயற்கை பாதுகாப்பு, எஸ்பெஷலி தாவரங்களை பாதுகாக்கிற ரிலேட்டடானது அல்லது என்னுடைய டாபிக் ஆராய்ச்சி கட்டுரை எல்லாம் இருக்கும். நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகள் கிட்டத்தட்ட ஒரு 78 ஆராய்ச்சி கட்டுரைகள் சர்வதேச லெவல்ல நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் சார், பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், நெட்டுகள்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப என்னன்னா சார், எல்லா ஆராய்ச்சியாளர்களுமே நம்ம வந்து இந்த இயற்கை பாதுகாக்க ரிலேட்டடா சார் இது பண்ணிட்டு இருக்கோம். நான் சொல்றேன், சிதம்பரம், அப்புறம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில சிஎஸ் இன் பாட்டனி, சென்டர் ஃபார் அட்வான்ஸ் ஸ்டடிஸ் இன் பாட்டனி, அதுல நிறைய கட்டுரைகள் வருது. அது அழகப்பா பல்கலைக்கழகத்துல அதிகமா வருது. இங்க வந்து பாத்தீங்கன்னா மெரைன் ஆல்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ராமேஸ்வரம் இருக்கு சார், அங்க இருந்து நிறைய ஆராய்ச்சி கட்டுரை வருது. இதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் இதுல இருக்கு. நிறைய கவுன்சில் ஃபார் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச், அதாவது சிஎஸ்ஏன்னு சொல்லுவாங்க, அந்த சிஎஸ்ஏஆர் இன்ஸ்டியூட்டுகள் எல்லாம் அதிகப்படியான இந்த ராம்சார் தலம் சம்பந்தமான ஆராய்ச்சிகள் நிறைய நம்ம இந்திய லெவல்ல நிறைய பண்ணி நிறைய கட்டுரைகள்லாம் வந்துகிட்டு மெரைன் ஆல்கேல் பானா ரிலேட்டடான ஆராய்ச்சிகள்லாம் நிறைய போய்கிட்டு இருக்கு சார். நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகளும் வந்துகிட்டு இருக்கு. உலகளாவிய பாத்தீங்கன்னா ஹோப்பன்ஹான் யூனிவர்சிட்டி, டென்மார்க், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, இப்படி பெரிய பெரிய பல்கலைக்கழக கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, இப்படி இதுகள் எல்லாம் நிறைய பெரிய ஆராய்ச்சிகள், நியூசிலாந்து, மற்றபடி ஆஸ்திரேலியாவில் எல்லாம் பெரிய லெவலான ஆராய்ச்சிகள், இந்த கடல்சார் உயிரினங்கள் சம்பந்தமான ஆராய்ச்சிகள் எல்லாமே வந்து அதிகமா நடந்துகிட்டு இருக்கு சார்.
பேராசிரியர் இருக்கீங்க அப்படிங்கும் பொழுது இந்த கல்லூரியில பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய தாவரவியல், விலங்கியல் சார்ந்த படிக்கக்கூடிய மாணவர்களா இருந்தாலும் சரி, பொதுவா கல்லூரி பல்கலைக்கழகங்களை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ராம்சார் தலங்களை பாதுகாக்கணும், மரங்களை குறிப்பா பாதுகாக்கணும், இயற்கையை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை ஒரு பேராசிரியரா அந்த மாணவர்கள்ட்ட நீங்க கொண்டு போய் எப்படி சேர்க்கறீங்க, அப்படி சேர்க்கும் பொழுது மாணவர்கள்ட்ட இயற்கையை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து, தெளிவான ஒரு பார்வை இன்னைக்கு எந்த அளவுக்கு சார் இருக்கு?
சார், அதாவது செப்பரேட் நம்ம ஒரு பாடமே வச்சிருக்கோம் சார். அதாவது மாணவர்கள் பிஎஸ்சி எம்எஸ்சி லெவல்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தனியா இதுக்கு ஒரு பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரே நாங்க வச்சிருக்கோம் சார். பல்லுயிரி பாதுகாப்பு அப்படின்ற ஒரு பேப்பரை வச்சிருக்கோம், பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன். அந்த பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷனை பொறுத்த அளவுக்கு நம்ம ஒரு இரண்டு வகையான முக்கியமான மெத்தட்ஸ்களை சொல்றோம் சார். அதுல என்ன மெயினா சொல்றோம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப, என்னென்ன பயோடைவர்சிட்டியை வந்து இன்ஸ்டிடியூ அண்ட் எக்ஸிடியூ அப்படின்னு இரண்டு வகையில நம்ம பாதுகாக்கிறோம் சார். இன்ஸ்டிடியூ அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்ஸ்டிடியூ அப்படின்னா ஆன் சைட்ல பாதுகாக்கிற தாவரங்கள் அது இருக்கிற இடத்துல இருந்து பாதுகாக்கிறது சார். அதுவே வந்து நேஷனல் பார்க், ப்ரொடெக்டட் ஏரியாஸ், நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், இப்படி இதுகளை வச்சு பாதுகாப்போம். அடுத்தது வந்து எக்ஸிடியூ கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லி, வெளியில ரொம்ப அழிஞ்சுக்கிட்டு வர்ற தாவரங்களை அதர் தென் அது நேட்டிவ் பிளேஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்து வெளியில வச்சு நம்ம பாதுகாக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டானிக்கல் கார்டன், ஜுவாலஜிக்கல் பார்க், இதுலாம் வேலியபிளான தாவரங்களையும் அனிமல்ஸ்களையும் டிஷு கல்ச்சர் டெக்னிக் டிஷு வளர்ப்புன்ற லெபரட்டரியில கொண்டு வந்து சிறந்த மதிப்பு மிக்க அனிமல்களையும் தாவரங்களையும் படிக்கிறத பத்தியும் சொல்லித்தரோம். மாணவர்களும் ஆராய்ச்சியும் இதுல பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார்.
சார், இன்னைக்கு இருக்கக்கூடிய பொதுமக்களாகிய நம்ம ஏன் ராம்சார் நிலங்களை பாதுகாக்கணும், பொதுமக்களுக்கு ராம்சார் நிலங்கள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை நம்ம மாணவர்களுக்கும் சரி பொதுமக்களுக்கும் இந்த கருத்துக்களை கொண்டு போய் எப்படி சேர்க்கணும், பொதுமக்கள் ராம்சார் நிலங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு எண்ணும் பொழுது அவங்க செய்ய வேண்டிய பணிகள் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
பொதுமக்கள் நம்ம எல்லாருமே அறிஞ்சுக்கணும், நம்ம பயோடைவர்சிட்டியை வந்து அன்லஸ் அதர்வைஸ் வி ஆர் நாட் ப்ரொடெக்டிங் பயோடைவர்சிட்டி கரெக்டான ரேஞ்சில் நம்ம பாதுகாக்கலண்டா, நம்முடைய காலநிலை மாற்றம் 2050 நீங்க எல்லாருமே நம்ம பத்திரிகையில படிச்சிருப்போம், நம்முடைய காலநிலை மாற்றம்ன்றது ரொம்ப அதிகமா போகுது சார். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1 degree Celsius வந்து இப்ப நம்ம சம்மர்ல எல்லாம் கொஞ்சம் 1 degree இது வெப்பநிலை அதிகரிச்சாவே நம்மளால தாங்க முடியல, ஓவர் சல்ஃபியா இருக்கு, நம்மளால தாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கு. அது மாதிரி இப்ப வந்து ஒரு 2050 வந்து புவியினுடைய வெப்பநிலை வந்து 1 degree அதிகமாகும் இருக்காங்க. இந்த புவியினுடைய வெப்பநிலை 1 degree Celsius அதிகமாகும் சொன்னப்ப அதனால அதனுடைய கான்சிக்வன்சஸ் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப, கடலுடைய மட்டங்கள், கடலுடைய லெவல் அதிகமாகும். அதனால நிறைய சிட்டிகள்லாம் மூழ்கிரும்னு சொல்றாங்க. கடலோர நகரங்களான சென்னை மற்றும் நிறைய சிட்டிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடலை சார்ந்து இருக்கக்கூடிய வைசாக், இப்படி இருக்கக்கூடிய மெயின் சிட்டிஸ் மும்பை, இப்படி இருக்கக்கூடிய மெயின் சிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் மூழ்கிரும் சொல்றாங்க. ராம்சார் சைட்டுகளை ஒழுக்கமா நம்ம பாதுகாக்கலன்னா வி ஹவ் டு ஃபேஸ் லாட் ஆஃப் கான்சிக்வன்சஸ் இன் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம இப்ப நம்ம கையில எல்லாருக்குமே மொபைல் வந்துருச்சு, சோசியல் மீடியா, பேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்து மூலமாகவும் ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தி வந்து காலநிலை மாற்றம் மற்றும் நமக்கு வரக்கூடிய இந்த இண்டஸ்ட்ரியல் அதிக பிறனாலே வந்து பாத்தீங்கன்னா அர்பனைசேஷன், ஃபாஸ்ட் க்ரோத் ஆஃப் அக்ரிகல்ச்சர் லேண்ட் எல்லாம் வந்து ஃபுல்லா வந்து இந்த ரியல் எஸ்டேட்டுக்கு ஃபுல்லாவே இது பண்றாங்க, வீடு கட்டுறாங்க, கப்பல் கல கட்டங்கள் கட்டுறாங்க, ஈவன் நிறைய அணுமின் நிலையம், தனியார் தொழிற்சாலை எல்லாத்தையுமே நம்ம இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே பெருகிக்கிட்டே வந்துட்டு ஒரு 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 மாதிரியான இயற்கையை விட்டு நம்ம தள்ளி போய்கிட்டு இருக்கனால நம்ம பேஸ்புக் மூலமாவோ வாட்ஸ்அப் மூலமாவோ அந்த மற்றபடி இந்த ராம்சார் தலங்கள் சம்பந்தமான கான்பரன்சஸ், நேஷனல் செமினார் கான்பரன்சஸ், இன்டர்நேஷனல் கான்பரன்ஸ் எல்லாம் ஏற்படுத்துற மூலமா நம்ம மக்கள்கிட்ட இந்த விழிப்புணர்வுகளை கொண்டு போகலாம். அதிகமான பல்லுயிரி பெருக்கம் அதிகமா இருக்கிறதே இந்த ராம்சார் சைட்லதே இருக்குன்றத மக்களுக்கு நம்ம இந்த டூல் மூலமா சோசியல் மீடியா மூலமா கொண்டு போய் சேர்க்கலாம் நம்புறேன் சார்.
சார், இது வரைக்கும் ராம்சார் தலங்கள் அப்படின்னா என்ன, அது எங்கெங்கெல்லாம் இருக்குது, குறிப்பா ராம்சார் தலங்களை நம்ம ஏன் பாதுகாக்கணும், பாதுகாக்கிறதுனால இந்த பல்லுயிர் பாதுகாப்பு அப்படிங்கிறது இன்னும் எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்குது, குறிப்பா இந்தியாவில் இருக்கக்கூடிய ராம்சார் தலங்கள் அதனுடைய செயல்பாடு, இந்த ராம்சார் நிலங்களை பாதுகாக்கிறதுக்கு பொதுமக்கள் செய்ய வேண்டிய பணிகள் என்ன அப்படிங்கறது குறித்து இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான மிகச்சிறந்த கருத்துக்களை மிக தெளிவாகவும் விளக்கமாகவும் வழங்கினீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கிறோம் சார்.
நன்றி சார், வணக்கம்.
நேர்களே, இதுவரை ராம்சார் தலங்கள் என்று அழைக்கப்படும் ஈர நிலங்கள் குறித்து நமக்கு பல்வேறு விதமான தகவல்களை வழங்கிய டாக்டர் கே சுரேஷ் அவர்களுக்கும், இணைந்து உரையாடிய புதுகை பண்பலையின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களிலும், புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு விதமான பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.